for the teaching with you. Get your notebook and pen. So what we studied, Netake Nango, Padikapurdu, church, and the Suluk Kunyam Nabadu Kundavurum, church and the English Solangir Nuanadu, Karikasol, Ecclesia. Ecclesia and the Karikasol. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தமிழ் அது சபை அல்லது கூட்டம். சோ எப்பொழுதும் அல்லது யாராவது சர்ச் சர்ச் நான் அந்த சர்ச் இந்த சர்ச் நான் அங்கு போகிறேன் இந்த சர்ச்சுக்கு நான் ஆரம்பத்தில் இருந்தேன் இந்த சர்ச் என்று சர்ச் 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 என்று சொல்ற நேரம் அந்த ஆங்கில சொல் அல்லது சபை 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 என்று அது கிரேக்க சொல் எக்லேசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஆதாமின் முரட்டாட்டத்தோடு ஏதேனிலே பாம்புக்கு செவி கொடுத்து பிசாசின் அதிகாரத்துக்குள்ளாகவும் பொய்களுக்குள்ளாகவும் இருளடைந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளே பிரவேசித்து பூமி அனைத்தும் இருளாக இன்று வரை ஒவ்வொரு நாளிலும் இருள் பெருகி கொண்டு போகிறது. உதாரணம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் இருள் அதிகம், போன மாதத்தை விட இந்த மாதம் இருள் அதிகம், போன கிழமையை விட இந்த கிழமை இருள் அதிகம், நேற்றை விட இன்றைக்கு இருள் அதிகம். பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் இருள் என்று சொல்லாமல் கிராஸ் டார்க்னஸ் திக் எப்படி சொல்றது சும்மா வைப்பம் பூமியை இருளுக்கு பதிலாக சும்மா ஒரு சொல்ல போட போறேன் பால் மூடும் ஜனங்களை தயிர் மூடும் உடைந்த பூமியை இருள் மூடிக்கொண்டு போகிறது. ஆனால் மிகவும் தட்டிப்பான திக் தயிரை போல ஜனங்களை இருள் மூடிக்கொண்டே போகிறது. தாங்கள் இடறுவது இன்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் அதிகாரிகள் இராணுவர்கள் போதகர்கள் வாத்தியாயர்கள் டீச்சர்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அரசாங்கங்கள் எல்லாமே கடினமான தட்டிப்பான பிசாசனுடைய இருள் பொய்கள் வஞ்சிப்பு அநீதி அநியாயம் எல்லாமே பெருகி கொண்டு போகிறது. இன்றைய விட நாளைக்கு பெருகும் இந்த காரியம் ஏசாயாத்திற்கு தரிசியினாலே 60 அதிகாரம் 2 வார்த்தை இதை கூறப்படுகிறது. ஏசாயா இயேசு பூமியிலே 2000 வருஷங்களுக்கு முன்பு பிறக்கிறதுக்கு முதல் ஏறக்குறைய 750 வருஷங்களுக்கு முன்பு ஜீவித்து தேவனுடைய வார்த்தையை அறிவித்த ஒரு மனுஷன், தேவனாலே அழைக்கப்பட்ட யேசுவாவின் பாடுகளையும் அவருடைய செலுவை மரணத்தையும் அவர் வற்போகும் ராஜ்யங்கள் எத்தனையோ காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறான். நிறைவேறிய தேவ வார்த்தைகள் இனிமேலும் நிறைவேறப் போகும் தேவ வார்த்தைகள். சோ அழைக்கப்பட்டவர்கள் தான் சர்ச். அதைத்தான் நேற்று நாங்கள் பார்த்த, நாங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஒரு மண்டபத்துக்குள்ள கிறிஸ்தவ மண்டபம் உண்டு, சர்ச் என்று சொல்லி, அந்த மண்டபம் சர்ச் அல்ல. உள்ளே இருக்கிற ஜனங்கள் தான் சர்ச், அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களா? இருள் போயிட்டா ஒளிக்குள்ளே வந்தார்களா? ஒளியிலே ஜீவிக்கிறார்களா? யேசுவா சொன்னார், அவரே ஒளி. இவர்களை தான் பீட்டர் சொன்னது, இருளிலே இருந்து ஒளியினிடத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள், விசேஷமான ஜனங்கள், அவரது சொந்த ஜனங்கள், அவரது புண்ணியங்களை, ராஜ்யத்தின் காரியங்களை அறிவிக்க பேயின் இருளிலே இருந்து அவரது ஆச்சரியமான ஒளி அதுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குத்தான் பேர் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது சர்ச். இப்பொழுது எந்த விதமான ஜனக்கூட்டம், எந்த மண்டபங்கள், எந்த கட்டடங்களுக்குள்ளே கூடுகிறார்கள், அந்த கட்டடத்தை பார்த்து இது என் சர்ச்? நோ. வெளிச்சம் பெற்று இயேசுவாவை அறிந்தவர்கள் தான் அவருடைய ஆடுகள், அவருடைய கூட்டம், அவருடைய அழைக்கப்பட்ட ஜனம். அவர்களைத்தான் அவர் என்னுடைய ஆடுகள் என்று கூப்பிடுகிறார். எனது கத்தோலிக்க நோ, என்னுடைய ஆங்கிலிக்கன் நோ, மெதடிஸ்ட் நோ. இந்த கிறிஸ்தவ சபை நாமங்கள், பெயர்கள் ஒன்றுமே அவருக்கு தெரியாது. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சொல்லுக்கு கீழ்படுகிறது, அவைகள் என்னை பின் செல்லுகிறது. இவர்கள் தான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். இவற்றையெல்லாம் நேற்றைக்கு பார்த்தாங்க. சோ இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்த கொஞ்சம் சபை பெயர்கள், ரோமன் கத்தோலிக்கம், மெதடிஸ்ட், அதுக்கு முதல் ஆங்கிலிக்கன், அதுக்கு பிறகு கத்தோலிக், ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட், இது மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள். உலகம் அப்படியாய் அவர்களை அறிந்திருக்கிறது. அரசாங்கங்களும் அவர்களை, அவர்கள் நிலை என்ன, எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் யார், எது உண்மை என்று அறியாது அவர்களை அங்கீகரித்து இவர்கள்தான் சபை எனப்பட்ட கிறிஸ்தவ சபை அதுக்குள்ளே சேர்க்கப்படுவார்கள் என்று இன்று வரை அது நடந்திருக்கிறது. யார் என்னவும் செய்யலாம். சர்ச் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியாது. அரசாங்கங்களுக்கு அப்படி தெரியும், போதகர்மா இருக்கே தெரியாது. எத்தனையோ சபை தலைவர்களுக்கு தெரியாது. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார், எங்கே இருந்து வெளியே அழைத்தார், அவர்களை எப்படியாக அவர் கூப்பிடுகிறார். அநேகம் கிறிஸ்தவ சபை என்று அழைக்கப்படுகிற லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஹூஎவர், அவர்கள் இன்று வரை அறியாமையிலே இருக்கிறார்கள். பீட்டர் வடிவாக சொன்னார், ராயப்பர் முதலாம் கடிதத்திலே 2:9 தமக்கு சொந்த ஜனமாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சனமாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறிவிக்க, இருளிலே இருந்து பிசாசின் மயக்கத்திலே இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அவர்களை அழைத்தார். அவர்கள் தான் எக்லேசியா. இதுதான் நேற்று நாங்கள் பார்த்தோம். ஓகே, சர்ச் என்றால் ஜனங்கள், கட்டடம் அல்ல. சர்ச் என்றால் அந்த சர்ச், இந்த சர்ச். ஒரு பேர் கொண்ட சர்ச் என்ற சொல்லுக்கு ஒரு பேர் முன்னால, ரோமன் சர்ச், ஆங்கிலிகன் சர்ச், மெதடிஸ்ட் சர்ச், சிபிஎம் சர்ச், எந்த சர்ச்சோ, AOGO, you name it, whatever. That's not church. அதான் நான் சொன்னேன், இந்த கிராஸ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, சிலுவை. அதே மாதிரி சர்ச் என்ற இங்கிலீஷ் சொல்லுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. கிரேக்கோ சொல் இக்லீஷியாவை மொழிபெயர்த்தார்கள் சபை என்று. சபை எங்களுக்கு பல சபைகளை தெரியும், மிக குறிப்பாக மாநகர சபை, அந்த சபை, இந்த சபை. ஐ நோ மீனிங். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய சொந்த ஜனம், அவர் பிரித்தெடுத்த ஜனம், அவருடைய ராஜ்யத்தின் அலுவல்களை பார்க்க, அவருடைய நற்செய்தியை அறிவிக்க அவர் பிரித்தெடுத்த ஜனம். அவர்கள்தான் அவர் சொன்ன சபை கூட்டம். ஆரம்பத்திலே 120 பேர் வெளிச்சம் கிடைச்சு யேசுவாவின் சொற்களை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளையிட்டார், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், எருசலேமிலே தரித்திருங்கள். என்னுடைய தகப்பன், டாடி, அவர் சொன்ன வாக்குத்தத்தை உங்கள் மேல் நான் அனுப்புவேன் அப்படி என்று சொல்லி, ஏறக்குறைய எருசலேமிலே 120 பேர் காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே அந்த நாள் வந்ததும், 50ஆம் நாள் வந்ததும், பலத்த காற்றின் சத்தத்தை போல, பலத்த காற்றின் சத்தத்தை போல அங்கே அந்த காற்று அடித்த மாதிரி அந்த சத்தம் இவர்கள் மேல். யாஷுவா ஜீசஸ் சொன்னபடி பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கியது. இந்த ஒரு விளக்கின் நெருப்பு, அந்த நாக்கு மாதிரி எரிகிற நாக்கு மாதிரி, ஒரு மொழி தெரிகிற அந்த நெருப்பு நாக்கு மாதிரி இருக்கும். ஆல்ரைட், பரிசுத்தாவி டாடியும் மகனும் ஒரே ஆவி. அவர் ஊழியத்துக்காக அவர்கள் பெலன் அடைய, யூ ஷால் ரிசீவ் பவர். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில், என்னத்துக்கு பவர்? அவருடைய ராஜ்யத்தை அறிவிக்க. லெட் மீ ரீட் தட் ஒன். ஆக்சுவலி முதலாம் பீட்டர், முதலாம் ராயப்பர் 2 அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை, நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் அந்தகாரம் அண்டி சொன்னால் இருள். கட்டடியில் இருக்கிறது கூட தெரியாதபடிக்கு இருள். சில வேளையிலே நாங்கள் வீட்டில் இருக்கும் நேரம் சிபி லைட் இல்லாமல் போச்சான்னு சொன்னால் கையை மூத்துக்கு கிட்ட எடுத்தாலும் வீரர்கள் காணாதபடிக்கு அவ்வளவு இருள் இல்லையா. உனக்கு விளங்க பார்த்து இருளிலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. சர்ச் அண்டி சொன்னாதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். செம்மா வந்து குவிஞ்ச சனம் அல்ல. தங்கள் தங்கள் சொந்த ஆசீர்வாதங்களுக்காக ஒரு பொம்பளையை கல்யாணம் கட்ட, ஒரு படியனை பார்க்க, ஏது போறது தங்களது ஆசீர்வாதத்துக்காக கட்டடத்துக்குள்ள பூர்றவன் எல்லாம் அழைக்கப்பட்டவனா? அவனை சொல்லலாமா? ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அழைத்தவர்களுடைய அவருடைய செய்தியை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜாக்களும் ஆசாரியர்களும், பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி என்றால் உலகத்திலே இருந்து பிசாசின் உலக வாழ்க்கையிலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உலகம் ஒரு போக்கில் போகுது, தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நாளாந்த வைத்திருக்கிறார். இந்த அழைத்த ஜனங்கள், மாற்றமடைந்த ஜனங்கள், இருளில் இருந்து ஒளியை பெற்ற ஜனங்கள், அவருடைய ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைந்த ஜனங்கள், உண்மையை அறிந்த ஜனங்கள், பீட்டரை போல ராயப்பரை போல தேவனுடைய மகனாகிய இயேசுவின் வெளிப்படுத்துதலை இருதயத்திலே பெற்றவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள், இவர்களை தான் சொல்றது சர்ச். கிறிஸ்தவர்கள் என்றது புறஜாதியார் கொடுத்த வார்த்தை பெயர். இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள், தேவன் அவர்களை அழைக்கிறார். என் நாடுகள், என் ஜனம், என் குடும்பம், எனக்கு சொந்தமானவர்கள், அவர் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகம் இருளுக்குள்ளாயிருக்கிறது. நான் உங்களை உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்தபடியால் உலகம் உங்களை பாய்க்கிறது. உலகம் பிசாசின் இருளுக்குள்ளாய் கிடக்கும் ஜனக்கூட்டம், வெளிச்சம் பெறாதவர்கள், அழைக்கப்படாதவர்கள், அழைப்பு என்ன என்று தெரியாதவர்கள், இருதயம் மாற்றப்படாதவர்கள். சர்ச் என்ற ஒரு மண்டபத்துக்குள்ளே ஜன கூட்டம் கூட்டமாக வந்து பூந்து இருக்கிறார்கள். தங்கள் சொந்த சொந்த வாழ்க்கையிலே காரியங்கள் நிறைவேற, அல்லது வாழையடி வாழையாக அந்த சபை பேருள்ள அந்த கூட்டத்திலே பெற்றார் 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 அவர்கள் இருந்து பரம்பரையாக அந்த சபை பேர் கொண்ட அந்த கட்டடத்துக்கு போனபடியால் அவர்கள் அழைக்கப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப முடியாது. அவர்களுக்கு தெரியும். சோ நாங்கள் இந்த சபை பேர்கள் ஓரளவாக அறிந்திரும் சரித்திரத்தை, யாரையும் குற்றப்படுத்த அல்லது இழிவாக பேச அவர் என்னை அழைக்கவில்லை. உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுக்க நீர் உம்முடைய சொற்களை எனக்கு தாரும் என்று நான் கேட்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிறு பிள்ளைகள் கூட அறிந்து கொள்ள வேண்டும். They are teaching a lot of things in Christianity for their exams. சோதனை பரீட்சைகளுக்கு ஸ்கூல்ஸில் அதை த்ரூ அவர்கள் சொல்லும் சரித்திரம் உண்மைதானா, அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது சரித்திரமா அல்லது அவர்களது சொந்த அபிப்பிராயமா? உண்மையை அறியும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நாளும் நான் பொய்யை நம்பி இருந்தேன். ஒரு சில காலம் வரை உலக ஜனங்கள் பூமி தட்டையான ஒரு கோளம், பிளானட் என்று, பிளானட் என்றே தெரியாது, அறிந்திருந்தார்கள் பூமி தட்டையானது. அப்படியே பிரயாணம் பண்ணி கொண்டு போனால் அங்க தொங்கலுக்கு போய் விழுந்துடலாம். அப்படி என்று ஆனால் அதன் பிறகு பூமி உருண்டை என்று கண்டுபிடித்ததும் அவர்கள் வெளிச்சம் அடைந்தார்கள். அது அந்தரத்திலே தொங்குறது. ஐந்து வீதம் தண்ணீர், மூன்று வீதம் தண்ணீர், இரண்டு வீதம் நிலம். தேவனுடைய வெளிச்சம் பெற்றவர்கள், தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. இது தன்னை தானே சுற்றி, தன்னை பூமியையும் சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு அங்க ஒரு மெஷினும் இல்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே அதை இயங்குவதை தாங்குகிறார். Now, so, church அல்லது சபை என்றால் ஒரு குடிசை அல்ல, ஒரு மண்டபம் அல்ல, ஒரு ஹால் அல்ல. அது கல்லால் கட்டப்பட்டது அல்லது களிமண்ணால் அல்லது ஓலையால், whatever. அதுக்குள்ளே கூடும் ஜனங்கள் தான். அவர்கள் யார்? மெய்யாக இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டார்களா? அல்லாவிட்டால் வரும் கூட்டம், மனுஷனின் கூட்டம், கிறிஸ்தவ மத கூட்டம் என்றும் சொல்லலாம். முதல்ல இயேசுவின் சீஷர்களை, அவருடைய ஆடுகளை உலகத்திலே இருக்கும் புறஜாதிகள் கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டார்கள் அந்தியோக்கிய பட்டணத்திலே. அது நீங்கள் அதில் மாசித்து பார்க்கலாம். 11 அதிகாரம் அப்போஸ்தலர் 26 வார்த்தையில் முதலாவதாக கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அப்படி அங்கு தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தை, இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை அல்லது அவருடைய மகன் யேசுவாவின் வெளிப்படுத்துதல் பெற்றவர்களை, அவருடைய சொந்த ஆடுகளை அவர் அப்படி கூப்பிடுகிறது இல்லை. அவருடைய ஆடுகள், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பெயின் அதிகாரத்திலே இருந்து உலக ஜனங்கள் மூடி மூடப்பட்டிருக்கும் பிசாசின் இருளிலே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். So what is Roman Catholic சபை அல்லது எப்படி அது வந்தது? Well, ஆரம்பத்திலே எப்படியாக ஒரு பேர் ரோமன் கத்தோலிக்கன்றோ மெதடிஸ்ட் என்றோ ஆங்கிலிக்கன் என்றோ அல்லது வேறொரு சபை என்றோ பெயர்கள் சொல்லி யாரையும் கூப்பிடவில்லை. ஆனால் உண்மை அறியாத ஜனங்கள் இந்த ஒரு சபை மண்டபத்துக்கு போகிறார்களோ அந்த லீடர்ஸ் கொடுத்த அந்த சபையின் பெயரை வச்சு தாங்கள் அது நான் கத்தோலிக்கர், நான் ஆங்கிலிக்கர், நான் மெதடிஸ்ட் அப்படி என்று தங்களை சொல்லுகிறார்கள். ஒரு கேள்வி கேட்டால் தேவன் உன்னை வெளியே அழைத்தார், வெளியேண்ட They don't know. எங்கே இருந்து எங்கே அழைக்கப்பட்டாய்? ஒரு மண்டபத்துக்குள்ளே போகுமா? அது ஒரு கிறிஸ்து வேறென்று வைக்கவா? சூரியன் அருளை கிழமையிலே ஒரு நாள் அந்த சூரிய நாளிலே ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகுவா? தேவன் உனக்கு யார்? அவருடைய மகன் யேசுவா உனக்கு யார்? இருள் என்றால் என்ன? ஒளி என்றால் என்ன? இப்பொழுது யார் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது? என்ன நடக்குது? இனிமேல் என்ன நடக்கும்? எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும்? அறிவாய தேவன் ஒருவரே உண்மை, மனுஷர் எல்லாரும் பொய்யர்கள் என்று வேதவாக்கியம் தெளிவாக கூறு. அதை Paul said that very clearly. Let God be true, then all men are liars. So in the Roman Catholic Sabai endru per kondu vandathu Ignatius endru solla Antiochia pattanathile கிறிஸ்துவுக்கு பின் 108th ஆண்டிலே இரேனியஸ் என்பவரும் 130 தொடக்கம் 202 ஆண்டிலே அவர்கள் ஜீவித்த நேரம் ரோம்ல இந்த பெயர்களை கொண்டு வந்தார். ஆரம்பத்திலே எவ்விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி ஒன்றுமே இருக்கவில்லை. ஒழுங்குகள், லீடர்ஷிப், பதவி, உயர்வான பதவிகள், அதிகாரங்கள் ஒன்றுமே இருக்கவில்லை. பலவிதமான வித்தியாச அபிப்பிராயங்கள் எழும்பி ஜனங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட்டார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையாய் அவருடைய மகனாக இருந்தார். இப்பொழுதும் இடையில இயேசு கிறிஸ்துவை அதிகரித்து தேவன் சிருஷ்டித்தாரா? இப்படி பலவிதமான சிலை நம்பினார்கள். அந்த நேரம் இன்னமுமாக கோபம் கத்தோலிக்கம் நிச்சயமாக வரவில்லை. அதுக்கு பிறகுதான் பிரிந்த ஆங்கிலிக்கன் சபை, அதுக்கு அதுல இருந்து பிரிந்த மெதடிச சபை என்று எல்லாம் வந்தது. அது என்ன ஒரு தெளிவான காரியம் ஒன்றும் இருக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் போதனையிலே ஆரம்பத்திலே யூத விசுவாசிகள் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஐக்கியப்பட்டு அதிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் போதனை, அப்போஸ்தலர்களுக்கு போதனையை கொடுத்தது எஜமானாகிய யேசுவா, இயேசு கிறிஸ்து. அவருக்கு போதனையை கொடுத்தது அவருடைய தகப்பன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன். நான் சொல்லும் வார்த்தைகள் என்னுடையதல்ல, என்னை அனுப்பின அவருடையது. அதிக உயர்ந்த தேவன் தம்முடைய போதனைய வார்த்தையை மகன் யேசுவாவுடன் கொடுத்து அனுப்பினார். அவர் அவைகளை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே தாம் தெரிவு செய்த மனுஷர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அவரை கேட்ட விசுவாசித்த சீஷர்களுக்கு அந்த போதனை கொடுக்கப்பட்டது. I think the Apostles chapter 2 verse 42 அப்போஸ்தலரின் போதனையிலே வளர்ந்து கொண்டு வந்தார்கள். பட் வருஷங்கள் கடந்து போக போக பிரச்சனைகள் எழும்பி பவுல் அப்போஸ்தலன் கடிதங்களை அனுப்பி அந்த நேரத்தில் இருந்த இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பவுலின் வார்த்தைகளை கூடுதலாக மையமாக வைத்தார்கள். பலருக்கு பவுலின் எழுதிய வார்த்தைகள் விளங்கவில்லை. ஏற்கனவே ராயப்பர் சைமன் பீட்டர் அதை எச்சரித்தான், அவனுக்கே விளங்கவில்லை. அவன் எழுதியது அதையெல்லாம் அங்கு சொல்லி வைத்திருக்கிறான். அவன் எழுதிய காரியங்களில் சிலது விளங்க சாட்சமாயிருக்கிறது. ஆனால் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இந்த மனுஷர்கள் அதை புரட்டுகிறார்கள். இப்படியான வேத புரட்டுதல் அந்த நேரமே ஆரம்பிச்சிட்டது. When Paul started to teach even in Rome. Okay, let me remind you of that. இரண்டாவது ராயப்பர் எழுதிய இரண்டாவது நிருபத்திலே செகண்ட் பீட்டர் மூன்றாம் அதிகாரம் 15 மேலும் நம்முடைய எஜமானின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள், விடுதலை என்று. நீடிய பொறுமை என்றால் அவரை பூமிக்கு மறுபடியும் அனுப்புறதுக்கு. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா கடிதங்களிலும் அல்லது நிருபம் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு கஷ்டமாயிருக்கிறது, எழுமவும் அரிதாயிருக்கிறது என்று போடுறான். கல்வி அறிவு இல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக, கேடு என்றால் அழிவு, தங்களுக்கு அழிவு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறாள். சோ அந்த நேரத்தில் இருந்து வளர்ச்சி அடையாத வேத வாக்கியங்களை சரியாக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தவர்கள் வாக்குவாதம் எழுப்பிச்சது. அவர் அறியது யாராவி என்றா என்ன, கிறிஸ்துமாக நான் எப்பொழுது அவர் வந்தார், நித்தியத்துக்குமாய் அவரோடு இருந்தாரா, தேவனோடு. All kinds of arguments, commotion took place. You can imagine. அப்படியான டைம்ல வெளிச்சம் கிடைக்காத இருளிலே ஜீவித்து யுத்தங்களை பண்ணி ரோம ராஜ்யத்துக்கு அதிபதியாகிய கான்ஸ்டன்டைன் அவன் பதவிக்கு வந்தார். 313 ஆண்டிலே மெஷியாவுக்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு பிறகு, ஓகே, அவன் வந்ததும் அதுவரையிலும் அந்த அவன் பதவியேற்கும் வரையிலும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மிகுந்த பயங்கர உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். பலர் கொலை செய்யப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் நெருப்பினால். சிங்க கோட்டைகளுக்குள்ளாக ரோமாபுரியிலே தள்ளப்பட்டார்கள். அந்த மிருகங்கள் அவர்களை உயிரோடு பச்சையாய் கடித்து சாப்பிட்டது. யேசுவை, இயேசுவை பற்றும் விசுவாசத்துக்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். இவர்களுக்கு பேர் தான் இரத்த சாட்சிகள். தங்கள் விசுவாசத்துக்காக மறித்தவர்கள். ஜூக்கு போன நேரத்தில் மிருக காட்சி சாலைக்கு உள்ளே இருந்த ஒரு மிருகம் வந்து ஒரு பிள்ளையை பிடிச்சு சாப்பிட்டால் அந்த பிள்ளை இரத்த சாட்சி அல்ல, காது உள்ளவர் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். என்னமோ என்னமோ எல்லாம் நடக்குது. வஞ்சல்கள் மூலமாக மறித்தவர்களை இரத்த சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். அறியாமை பிசாசின் குருட்டாட்டம். சோ கான்ஸ்டன்டைன் வந்த நேரத்திலே இந்த உபத்திரவம் நிப்பாட்டப்பட்டது. கான்ஸ்டன்டைன் அந்த கிறிஸ்தவ கூட்டம் எனப்பட்ட அந்த கூட்ட ஜனங்களை ஆறுதல் படுத்தி அவர்கள் பின்பற்றின அந்த மதம் அதை அரசாங்க மதமாக்கினார். அவன் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை, அவன் சூரிய வணக்கக்காரன். இந்த கான்ஸ்டன்டைன், he worshipped the sun. So avan inda kristava ena patta inda kootathukku aarudal kodukka avargal pinbattiya anda valiyai அவர்கள் விசுவாசத்தை Now we call Christianity, he made it a government accepted religion. Arasanga oru மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இலங்கையில் உங்களுக்கு தெரியும், புத்த மதம் அரசாங்க மதம் எல்லாருக்கும் தெரியும். சோ அவன் வந்த நாளில இருந்து கொலைகளும் உபதிரவங்களும் ஜனங்கள் கொல்லப்படுவதும் எல்லாமே நின்று போயிடுச்சு. அதன் பிறகு அதனை உள்ள சில கற்றறிந்தவர்கள் அதனுடைய லீடர்ஷிப் அவைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார்கள். என்ன என்ன அந்த உயர்வு பதவிகள் கொடுத்து அந்த நேரத்திலே தான் இந்த இக்னேஷியஸ் என்கிற இந்த மனுஷன் இந்த ரோமன் கத்தோலிக்கம் என்று சொல்லி கத்தோலிக்கம் என்றால் யூனிவர்சல் உலகளாவிய சொல்லவே கஷ்டமா இருக்கு. என்ன நான் அதை முன்பு பாவிக்கவில்லை. இங்கிலீஷ்ல யூனிவர்சல் கேத்தலிக் கத்தோலிக்கோஸ் கிரீக் ஆர் லாட்டின் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ப்ராபபிலி லாட்டின் வேர்ட் அண்ட் கேத்தலிக் மீன்ஸ் வேர்ல்ட் வைட் உலகளாவிய ஒரு காரியம். ஓகே, இப்ப கொரோனா வந்து உலகளாவிய ஒரு நோய். ஹோப் ஐ அம் ரைட். இட் ஹஸ் பிகம் வேர்ல்ட் வைட் சிக்னஸ், ரைட்? த சைனா வைரஸ். அண்ட் சோ அவன் வந்ததும் அது அதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த சொல் ரோம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ரோமாபுரி ரோமன் பிகாஸ் கான்ஸ்டன்டைன் வாஸ் ரோமன் எம்பரர் ரோமன் யூனிவர்சலிசம் ரோம உலகளாவிய மதம் ரோமன் கத்தோலிசிசம். ஐ தேங்க் யூ சோ மச். ஐ எம் சச் new to this, I don't know anything. I'm just trying to, Daddy, help me. So, கொஞ்சம் அடிப்படையாக இது அறிஞ்சு கொள்ளுங்க. அது வரைக்கும் அவர்கள் ரோமன் கத்தோலிக்கம் என்று கூப்பிடப்படவில்லை. அந்தியோகாவிலே கிறிஸ்தவர்கள் என்று கிரேக்கர்கள் பெயர் வைத்தார்கள். அவ்வளவுதான், கிறிஸ்துக்குரியவர்கள் அபகிரிஸ்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் வைத்திருக்கிறார்கள். தேவன் அந்த பெயரை கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த பெயர் மை பீப்பிள், மை பிரீஸ்ட், மை கிங்ஸ், மை ஷீப், என்னுடைய ஆடுகள், என்னுடைய சொந்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனம். உலகம் அனைத்தும் ஜனங்களும் இருளுக்குள்ளாய் கிடக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஜனங்களும் மண்டபங்களிலே சூரியனாலே கூடுகிறார்கள். ஒரு கேள்வி, வெளியே அழைக்கப்பட்டார்களா? அப்படியானால் யாருக்கு பின் செல்லுகிறார்கள்? யாருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்கள்? மறுபடி கொடுக்க வேண்டிய விஷயம், யாருக்கு அவர்கள் சொந்தம்? உலகத்தை விட்டு பிரிந்து ஜீவிக்கிறார்களா? அல்லது பேய் கூட்டத்தோடு அவர்களுக்கு கலந்திருக்கிறார்களா? அவர்களுடைய குடும்பங்களிலே தேவனுக்கு விரோதமாக பண்பாக்குது, பெண் கொடுத்து திருமண ஒப்பந்தங்கள் பண்ணுகிறார்களா? இவர்கள் அழைக்கப்பட்டவர்களா? No way. Let's continue. God bless you.